நீங்கள் SBS தமிழோடு இணைந்துள்ளீர்கள்.
நேயர்களுக்கு வணக்கம். இன்று டிசம்பர் மாதம் 11ஆம் தேதி வெள்ளிக்கிழமை. ஆஸ்திரேலிய செய்திகள் வாசிப்பவர் குலசேகரம் சஞ்சயன். குயின்ஸ்லாந்து பல்கலைக்கழக ஆராய்ச்சியாளர்கள் தயாரிக்கும் COVID-19 தடுப்பூசியின் சோதனைகள் கைவிடப்பட்டன. இந்த தடுப்பூசியின் ஆரம்ப சோதனைகள் நம்பிக்கை தரும் முடிவுகளை காட்டியிருந்தாலும் சோதனையில் பங்கேற்றவர்கள் சிலருக்கு HIV தொற்று இருப்பதாக சோதனை முடிவுகள் தவறாக காட்டியதைத் தொடர்ந்து அந்த தடுப்பூசி அடுத்த கட்ட சோதனைகளுக்கு உட்படுத்தப்பட மாட்டாது என்று முடிவெடுக்கப்பட்டுள்ளது. குயின்ஸ்லாந்து பல்கலைக்கழகம் மற்றும் CSL என்ற பயோடெக் நிறுவனம் இணைந்து தயாரிக்க முனைந்த இந்த தடுப்பூசி அடுத்த ஆண்டின் நடுப்பகுதியில் பாவனைக்கு வரும் என்ற நம்பிக்கையில் 51 மில்லியன் தடுப்பூசிகளுக்கு அரசு ஒப்பந்தம் செய்திருந்தது குறிப்பிடத்தக்கது. தடுப்பூசியின் தயாரிப்பு கைவிடப்பட்ட போதிலும் இதற்கான முயற்சிகள் குறித்து தனது குழுவினர் பெருமைப்படலாம் என்று பேராசிரியர் பால் யங் கூறினார்.
The last 24 hours or so have been particularly difficult for the team. The last 11 months has been we've been living and breathing this particular project. Not only the members of the team but their families have all been involved. So it's challenging times, but that's science. It doesn't always work. What we will do is pick ourselves up, move forward and develop the next strategy.
தடுப்பூசியின் தயாரிப்பை நிறுத்துவதற்கான முடிவு அரசுடன் இணைந்து எடுக்கப்பட்ட முடிவு என்று சுகாதாரத்துறையின் பேராசிரியர் பிரெண்டன் மர்ஃபி கூறினார்.
It was likely to be a promising vaccine. It was likely to work, but we knew that we didn't want to have any issues with confidence, and this false positive test may have caused some confusion and lack of confidence, but it was a very very good technology. It was looking like it was going to make antibodies and it probably would have worked very well as a vaccine.
இந்த முடிவால் ஏற்படக்கூடிய தட்டுப்பாட்டை ஈடு செய்ய AstraZeneca-விடமிருந்து மேலும் 20 மில்லியன் தடுப்பூசிகளையும் Novavax-இடமிருந்து மேலும் 11 மில்லியன் தடுப்பூசிகளையும் வாங்குவதற்கு அரசு நடவடிக்கை எடுத்துள்ளது. இந்த வருடத்திற்கான இறுதி நேஷனல் கேபினெட் கூட்டம் இன்று நடைபெற்றது. கேன்பராவில் நடைபெற்ற இந்த கூட்டத்தில் மாநில மற்றும் பிராந்திய தலைவர்களும் பிரதமர் ஸ்காட் மாரிசனும் நேரடியாக கலந்து கொண்டார்கள். தெற்கு ஆஸ்திரேலியர்களுடன் தொடர்பு கொள்ளக்கூடாது என்று அவருக்கு சுகாதார ஆலோசனை வழங்கப்பட்டதை காரணம் காட்டி மேற்கு ஆஸ்திரேலிய பிரீமியர் மார்க் மெகவன் மட்டும் நேரடியாக கலந்து கொள்ளவில்லை. வெளிநாடுகளில் சிக்கியிருந்த சுமார் 46,000 பேர் செப்டம்பர் மாதம் முதல் நாடு திரும்பியுள்ளனர் என்று கூறிய பிரதமர் ஸ்காட் மாரிசன் மக்களை மீண்டும் நாட்டிற்குள் கொண்டு வருவதற்கு அரசு தொடர்ந்து ஆவண செய்யும் என்றும் ஹோட்டல்களில் தனிமைப்படுத்தப்பட்டு பாதுகாப்பான முறையில் அவர்கள் நாடு திரும்ப வழி வழங்கப்படும் என்றும் கூறினார்.
I think we all agree that the health standard on quarantine is the most important issue. Where we can create capacity for people to return who are non-residents, who are non-Australian citizens, such as on seasonal workers, then we can develop the bespoke arrangements, which Queensland particularly has done on-farm quarantine, which provides over and above capacity to see those economic needs met. But the first priority is the quarantine capacity for returning Australians and residents.
மேலும் 38,000-க்கும் அதிகமானவர்கள் நாடு திரும்ப பதிவு செய்துள்ளனர் என்பது குறிப்பிடத்தக்கது. மருத்துவ காரணங்களுக்காக மெடிவேக் சட்டத்தின் கீழ் ஆஸ்திரேலியா கொண்டுவரப்பட்டு இடைத்தங்கல் முகாம்களில் பல மாதங்களாக தடுத்து வைக்கப்பட்டுள்ள சுமார் 200 அகதிகளில் 5 பேர் விடுவிக்கப்பட்டு அவர்களுக்கு பிரிட்ஜிங் விசாக்கள் வழங்கப்பட்டுள்ளன. இவர்களில் 3 பிரிஸ்பேனில் உள்ள ஒரு நிலையத்திலும் 2 மெல்பேர்னில் உள்ள ஒரு தடுப்பு மையத்திலும் தடுத்து வைக்கப்பட்டிருந்தனர். அவர்களில் ஈரான் நாட்டிலிருந்து வந்த குர்திஷ் பின்னணி கொண்ட ஃபாரான் பாண்டேஷ் என்பவர் மனுஸ் தீவிலும் இங்கும் 7 ஆண்டுகளுக்கு மேலாக காவலில் வைக்கப்பட்ட பின்னர் விடுவிக்கப்பட்டார் என்பது குறிப்பிடத்தக்கது. மெடிவேக் சட்டத்தின் கீழ் இங்கு கொண்டுவரப்பட்ட 100,000-க்கணக்கான புகலிட கோரிக்கையாளர்கள் மற்றும் அகதிகள் தடுப்பு காவலிலிருந்து விடுவிக்கப்பட வேண்டும் என்று ஆர்வலர்கள் அழைப்பு விடுத்துள்ளனர். வெளிநாடுகளிலிருந்து நாடு திரும்புபவர்கள் தொகையை அடுத்த ஆண்டிற்கு முன் அதிகரிக்கப் போவதில்லை என்று நியூ சவுத் வேல்ஸ் மாநில பிரீமியர் கிளாடிஸ் பெரஜிக்லியன் அறிவித்தார். ஒவ்வொரு வாரமும் நாடு திரும்பும் பயணிகளில் 3,000 பேரை நியூ சவுத் வேல்ஸ் மாநிலம் ஏற்றுக்கொள்கிறது. அவர்கள் 2 வாரங்களுக்கு கட்டாயமாக விடுதிகளில் தனிமைப்படுத்தப்பட்டிருப்பார்கள். 2021ஆம் ஆண்டில் முடிவை மறு ஆய்வு செய்வதாக பிரீமியர் கிளாடிஸ் பெரஜிக்லியன் கூறினார்.
I'm not happy to see the quarantine system move outside of the hotels at this stage. I think that would be too high a risk. That's just New South Wales. I know other states do have other other arrangements. And so for that reason, the cap of 3,000 is not going to change in New South Wales.
மேலும் ஒரு மாநிலம் நியூசிலாந்தவர்களை அனுமதிக்கிறது என்பதனால் ஆஸ்திரேலியர்களை தனது நாட்டிற்கு அனுமதிப்பது குறித்த தனது முடிவில் மாற்றம் இல்லை என்று நியூசிலாந்து பிரதமர் ஜசிண்டா ஆர்டன் கூறினார். நியூசிலாந்தவர்கள் நாளை முதல் குயின்ஸ்லாந்து மாநிலத்திற்கு செல்ல அனுமதிக்கப்படுவார்கள். மேற்கு ஆஸ்திரேலிய மாநிலத்தை தவிர்த்து நியூசிலாந்து வரும் பயணிகள் எங்கும் செல்ல நாளை முதல் அனுமதிக்கப்படுகிறார்கள். கொரோனா வைரஸ் கட்டுப்பாடுகள் மாநிலத்திற்கு மாநிலம் வேறுபட்டிருப்பதால் ஒரு முடிவு எடுப்பது கடினம் என்று ஜசிந்தா ஆர்டன் கூறினார்.
With a state-by-state approach, you've seen that there hasn't been one approach to if there's an outbreak in an Australian state. So that means that New Zealand would have to navigate whether or not we would close our border in an outbreak, dependent on how other states react. So that brings a little more uncertainty for us.
பேராசிரியர் பீட்டர் ரத்ஜன் துணைவேந்தராக கடமையாற்றிய காலத்தில் டஸ்மேனிய பல்கலைக்கழக ஊழியர்களை பாதுகாக்க தவறியதற்காக பல்கலைக்கழகம் முழுமையாக மன்னிப்பு கோரியுள்ளது. அடிலைட் பல்கலைக்கழகத்தில் அவர் துணைவேந்தராக 2011 முதல் 2017 வரை பணிபுரிந்தபோது இரண்டு பெண்களை தகாத முறையில் தொட்டார் என்று அவர் மேல் குற்றம் சாட்டப்பட்டதை அடுத்து 56 வயதான பேராசிரியரின் நடத்தை குறித்து சுயாதீன ஆய்வு கடந்த ஆகஸ்ட் மாதம் தொடங்கப்பட்டது. பாலியல் துன்புறுத்தல், கொடுமைப்படுத்துதல், பாகுபாடு காட்டுதல் போன்ற 11 புகார்கள் மதிப்பாய்வு செய்யப்பட்டன. அவற்றில் 3 புகார்கள் பேராசிரியர் ரஜனுடன் நேரடியாக தொடர்புடையவை என்று கண்டறியப்பட்டுள்ளது. பல்கலைக்கழகத்தின் தோல்வியால் பாதிக்கப்பட்டவர்களிடம் வேந்தர் சான்சலர் மைக்கேல் ஃபீல்ட் முறையாக மன்னிப்பு கோரினார்.
This review demonstrates our systems and processes were not adequate to protect people during Peter Rathjen's tenure. The review demonstrates that people have been let down, and for that we are very sorry. We accept each of the recommendations of the review, and they will be implemented to build a better university.
இந்த விசாரணை குறித்து பேராசிரியர் பீட்டர் ரத்ஜன் இதுவரை கருத்து வெளியிடவில்லை. நியூ சவுத் வேல்ஸ் மாநிலம் தீவிர வானிலையால் பல வாரங்கள் பாதிக்கப்பட உள்ளது என்றும் நியூ சவுத் வேல்ஸ் மாநில கரையோர பகுதிகள் சில வெள்ள அபாயத்திற்கு உள்ளாகலாம் என்றும் எச்சரிக்கை வழங்கப்பட்டுள்ளது. 2 வாரங்களுக்கு முன்னர் வெப்ப அலையை எதிர்கொண்ட இந்த மாநிலம் இந்த வார இறுதியில் மிகவும் குளிரான ஈரப்பதனான வானிலையை எதிர்கொள்ள இருக்கிறது என்று வானிலை ஆய்வகத்தின் ஜேன் கோல்டிங் எச்சரித்தார்.
In the longer term, this system will move into southeast Queensland over the weekend and develop a bit more, intensify quite a bit more before moving back into New South Wales on Monday. So although the rain, we are expecting it in New South Wales to ease off tomorrow afternoon and through into Sunday, we are expecting an increase in rainfall again on Monday.
இனி நாளைய நாணய மாற்று நிலவரம். 1 ஆஸ்திரேலிய டாலர் 76 அமெரிக்க சதங்கள், 140 இலங்கை ரூபாய் 58 சதங்கள், 55 இந்திய ரூபாய் 60 காசுகள், 1 சிங்கப்பூர் டாலர் 1 சதம், 3.36 மலேசிய ரிங்கிட். விளையாட்டு செய்திகளில் கிரிக்கெட். இந்தியன்ஸ் ஏ அணிக்கும் ஆஸ்திரேலியன் ஏ அணிக்கும் இடையில் நடக்கும் கிரிக்கெட் போட்டியில் இந்திய அணி 194 ஓட்டங்களை பெற்று ஆட்டமிழந்தது. சற்று நேரத்திற்கு முன் ஆஸ்திரேலிய அணி 1 விக்கெட் இழப்பிற்கு 6 ஓட்டங்களை பெற்றிருந்தது. இனி நாளைய வானிலை முன்னறிவித்தல். பெர்த் வெயிலடிக்கும் 31 செல்சியஸ், அடிலைட் அநேகமாக வெயிலடிக்கும் 35 செல்சியஸ், மெல்பர்ன் வெயிலடிக்கும் காலநிலை 29 செல்சியஸ், ஹோபார்ட்டில் அநேகமாக வெயிலடிக்கும் 23 செல்சியஸ், கேன்பரா ஆங்காங்கே மேகமூட்டமாக இருக்கும் 21 செல்சியஸ், சிட்னி மேகமூட்டமான வானிலை 24 செல்சியஸ், பிரிஸ்பர்ன் லேசான மழை 26 செல்சியஸ், டாவின் ஓரிரு மழை, புயலடிக்க வாய்ப்புண்டு 34 செல்சியஸ். இத்துடன் செய்திகள் நிறைவு பெறுகின்றன.
இது போன்ற மேலும் பல நிகழ்ச்சிகளை கேட்க வேண்டுமா? ஆப்பிள் பாட்காஸ்ட், கூகுள் பாட்காஸ்ட், ஸ்பாட்டிஃபை என்று பாட்காஸ்ட் கிடைக்கும் பல வழிகளில் நீங்கள் நிகழ்ச்சிகளை கேட்கலாம்.